தென்றல் ஆகஸ்ட் 2014 ஆண்டு இதழில் போட்டுச் சிறுகதையில் அயோத்தி எழுதியவர் சத்யபிரியன் அவர்கள். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சுமந்திரனிடமிருந்து வந்த கடிதத்தை மீண்டும் ஒருமுறை படித்துவிட்டு கல்யாணராமன் கண்களை மூடிக்கொண்டார். சுமந்திரனை சின்னஞ்சிறு சிசுவாக திருமணி முத்தாறு என்று பெயரில் மட்டும் நதியை தாங்கி நிற்கும் சாக்கடை ஆற்றின் கரையில் அணிமேடு அருகில் கண்டெடுத்தார். முதல் 2 வருடங்கள் அவனை ஒரு சராசரி மகவாக மாற்ற ஏறி இறங்கிய மருத்துவமனையின் படிக்கட்டுகள், அதன் மூலம் கிடைத்த மருத்துவர் தசரதனின் நட்பு, சுமந்திரனோடு வளர்ந்த அயோத்தி காப்பகம் என்று ஒரு முழு சக்கரம் அவன் நினைவில் சுழன்று நின்றது. வீட்டுக்கு கிளம்புனீங்களா என அருகில் வந்து நின்ற சபரி நினைவை மாற்றினாள். சபரி பிள்ளைகளால் தூக்கி எறியப்பட்டு காப்பகமே கதியென கிடப்பவள். கிளம்பணும் என்றார் கல்யாணராமன். நேரம் காலம் பார்த்திருந்தால் இப்படி ஒரு காப்பகம் உருவாகி இருக்குமா? அலுவலக அறையை மூடி சாவியை சபரியிடம் கொடுத்துவிட்டு வெளியில் வந்தார். வலப்புறம் 3வது அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ஊர்மிழாவின் அறை. ஊர்மிழாவுக்கு இன்னும் 1 வாரத்தில் +2 தேர்வுகள் ஆரம்பம். மொத்த காப்பகமும் அவள் பெறப்போகும் வெற்றிக்காக காத்திருக்கிறது. ஊர்மிழா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநிலத்தில் 3வதாக தேர்வு பெற்றாள். திரும்பிய சேனல்களிலெல்லாம் இவளுடைய பேட்டி தான். மற்ற 2 மாணவர்களின் பின்னால் அவர்களது பெற்றோர். ஊர்மிழாவுக்கு இந்த அயோத்தி காப்பகம் மொத்தமும். எனக்கு 8 அப்பா அம்மா, 40 சகோதரிகள் என்ற அவளது வார்த்தைகள் கேட்ட அனைவரின் கன்னங்களையும் ஈரமாக்கின. இப்படி ஒரு கடிதம் எழுதிய பின்பு சுமந்திரனிடம் இதை எதிர்பார்க்க முடியுமா? உடன் குகன், பரத், லக்ஷ்மணன் மூவரின் நினைப்பும் எழுந்தன. போன வருடம் வரையில் தொடர்பில் இருந்த லக்ஷ்மணன் கூட இப்போது மெயில் ஐடி, மொபைல் எண் என எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு சுத்தமாக அயோத்தியை மறந்து விட்டான். அன்புள்ள அப்பா என தொடங்கி எழுதி வைத்த கடிதங்கள் அலுவலக பைகளில் தூங்குகின்றன. ஏன் இப்படி? வீட்டினுள் நுழைந்ததும் கேள்வியை சரையு பக்கம் திருப்பி விட்டார். சரையு கல்யாண ராமனின் தர்மபத்தினி. அயோத்தியை சரிந்து விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் முக்கிய தூண்களில் அவளும் ஒன்று. அவள் இவ்வளவு தூரம் உறுதுணையாக இல்லாமல் போயிருந்தால் இந்த காப்பகம் இப்படி ஒரு நிலையை அடைந்திருக்க வாய்ப்பில்லை. முதன் முதலாய் ரகுராமனின் தொடர்பின்மை நால்வரையும் ஊமி காயத்துடன் அழவைத்தது. ரகுராமன் தான் காப்பகத்தின் மூத்த பையன், குப்பை தொட்டியில் வீசி எறியப்பட்ட சிசு. அரசு தொட்டில்களோ இது போன்ற காப்பகங்களோ சிறப்பாக செயல்பட துவங்காத 25 வருடத்துக்கு முந்தைய காலம். வீட்டில் சொந்த பிள்ளைகளுடன் சரையுதான் அந்த 6 மாத சிசுவுக்கு பால் கொடுத்தாள், பி மூத்திரம் கழுவி விட்டாள். ஏன் நாமே ஒரு காப்பகம் தொடங்கக்கூடாது என்ற கேள்வி எழுந்தது. மிக உயர்ந்த கேள்வி. கல்வியை சரையு கமாவாக்கினாள். கல்யாணராமனுடன் வங்கியில் பணிபுரிந்த மேகநாதன் கமாவை ஆச்சரியக்குறியாக்கினான். இருவரும் ஒரு சின்ன குடிலில் தான் அயோத்தி காப்பகத்தை துவக்கினார்கள். இன்று பெரிய விருட்சமாகி பல நிராதரவு பறவைகளுக்கு அடைக்கலமாக உள்ளது. 3வதாக இணைந்தது நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் கௌதமன். 4வதாக இணைந்தவர் மருத்துவர் தசரதன். முதல் சிசுவிக்கு ரகுராமன் என்ற பெயர் வைக்க போய்தான் காப்பகமும் தன் பெயரை அயோத்தி என்று மாற்றிக்கொண்டது. அப்படி வளர்ந்த ரகுராமனுடன் இணைந்து இலவச பள்ளிகளையும் புறவரர்களையும் தேடினார்கள். ரகுராமன் தகவல் தொழில்நுட்ப படிப்பில் போஸ்ட் கிராஜுவேட் பட்டம் பெற்று டெல்லியில் ஒரு நிறுவனத்தில் நல்ல பதவியில் அமர்ந்தவர். பின்னர் ஒரே தாவாக தாவி அமெரிக்கா போனவன் முற்றிலும் தன் தொடர்பை அயோத்தியிலிருந்து துண்டித்துக் கொண்டான். நாளைக்கு சுமந்திரன் வரான் என்றார் கல்யாணராமன். தெரியும் என்றார் சரையு. தனியா வரலே, உன்னோட புது மனைவியோட வர்றான். அதுவும் தெரியும், அதுக்கு என்ன? சுமந்திரனின் கல்யாணம் நமக்கு அறிவிக்கப்படாமல் நடந்த கல்யாணம். அதனால் சரையோ, என் கேள்விகளுக்கே எனக்கு விடை கிடைக்கலை. நீ மேலும் என்னை கேள்வி கிடைகளால் துளைக்காதே, எனக்கு பயமாக இருக்கு. எதுக்கு பயம்? ரகு, பரத், குகன் மூவரோட தொடர்பின்மைக்கே நமக்கு காரணம் புரியல. இப்போ சுமன், அவனோட அறிவிக்கப்படாத திருமணம். அதுக்கு ஏன் பயப்படணும்? எனக்கு சொல்ல தெரியல. சொல்ல விரும்பலேன்னு சொல்லுங்க. அப்படியும் வச்சுக்கலாம். நீதான் மூஞ்சியில அரைஞ்ச மாதிரி சொல்லுவியே. ஏன்னு கேட்டா என்ன சொல்றது? அடையாள சிக்கல்னு சொல்லலாம். நாம அவங்களோட எல்லா தேவைகளையும் அடிப்படை தேவையிலிருந்து விருப்ப தேவைகள் வரை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கலாம். ஆனா அயோத்தி மக்கள் என்ற அடையாளத்தை அவங்க கிட்டே இருந்து நீக்க முடியுமா? மனசு என்பது வயசுக்கு ஏற்ப மாறுபடுது இல்லையா? அதன் பதின் பருவம் முடிந்து 20களில் முளைக்கும் மனது கண்ணாடி போன்றது. பெற்றோரின்மை, நிராகரிப்பு, குழந்தை என்பதை அத்தனை பசங்களாலையும் தாங்கிக்க முடியுமா? பணி, பதவி, காதல், கல்யாணம் என பல்வேறு காலங்களில் அயோத்தியின் நினைவை சுமக்கலாம். ஆனா அயோத்தியின் பிரஜை என்ற பெயரை சுமக்க முடியாது. தெள்ள தெளிவான பதில் மட்டைக்கு இரண்டு கீத்து. அப்போ இந்த காப்பகம் ஒரே கேள்விதான், ஒரே கேள்விதான். சுழன்று மூழ்கி மீண்டும் எழுந்து டால்பின் விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறது. நிருபர்களாகிய எங்கள் நால்வர் இளங்கலிடம் இதே கேள்விதான். சுழன்று கொண்டிருக்குமோ? சுமந்திரன் புத்தம் புதிய காரில் புது மனைவியுடன் வந்து இறங்கும் பொழுது 25 வருட பாசம் கல்யாணராமின் கண்களை உடைத்துக் கொண்டு கண்ணீராய் இறங்கியது. கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். இந்த சரையின் எச்சரிக்கைக்கு பயனில்லாமல் போனது. உன் மனைவியின் பெயர் என்ன என்றாள் சரையு. அகல்யா என்றான் சுமன். ஐ, இன்னொரு அயோத்தி பிரஜை என்றாள் சபரி. இல்லை, அவளுக்கு சொந்தமாக அப்பா அம்மா உண்டு. சுமந்திரன் எதேச்சியாக சொன்னது ஏதோ ஒரு விதத்தில் எல்லோருடைய நெஞ்சத்தையும் துளைத்தது. கல்யாணராமனுக்கு தனது மருகளும் சரையும் தெளிவும் எதனால் என்று ஒரு நொடிப்பொழுதில் புரிந்து போனது. வாழ்க்கை இப்படித்தான் நொடிப்பொழுது அவிழ்தலில் மலர்ந்து விடுகிறது. ஒரு நொடிப்பொழுதில் வாழ்க்கை புரிய பல கோடி நொடிப்பொழுதுகள் வாழ வேண்டிய நிர்பந்தம் அனைவருக்கும். சுமன் பெட்டி பெட்டியாக விளையாட்டுப் பொருட்கள் வாங்கி கொண்டு வந்திருந்தான். பந்து, பொம்மை, துப்பாக்கி, வாட்ச், தொப்பி, செஸ் போர்டு என்று தனித்தனியாக ஒவ்வொரு பிள்ளைக்கும் கொடுத்து கொண்டே வர அவைகளும் அவன் காலி சுற்றி சுற்றி வந்து அண்ணா அண்ணா என்று அரற்றின. மைத்திரியை மார்புக்கு மேலே தூக்கி கொஞ்சினான். என்ன அழகா சிரிக்கிறா பாரு இவ, யாருக்காவது விட்டுட்டு போக மனசு வருமா? இவ அம்மா விட்டுட்டு போயிட்டா. ஒரு டவுன் பஸ்ஸில் ஒரு வயசு குழந்தையா இருக்கிறச்சு. பெண் சிசு புறக்கணிப்பு. எனக்கு அப்ப கோபம் வந்தது. 3 நாளா யாருடனும் பேசல, சரியா சாப்பிடல, மூர்க்கத்தனமா நடந்துகிட்டேன். ஒவ்வொரு முறை அயோத்தியில் புதிய பிரஜை வரப்பவும் மற்றவங்களுக்கு ஒரு அதிர்வு ஏற்படும். சாதாரண அதிர்வு இல்லை, 1000 வோல்ட் அதிர்வு என்றான். சுமந்திரன் மடல் விரிய தொடங்கியிருக்கிறான். தான், சரையு, சுமந்திரன் மூவரும் ஒரே புள்ளியை சந்திக்கவிருப்பது கல்யாணராமனுக்கு புலப்படத் தொடங்கியது. சுமனின் மனைவி அகல்யா சுமனின் முதுகு தடவி ஆறுதல் சொன்னதை பார்க்க சந்தோஷமாக இருந்தது. இவளுக்கு சொந்த ஊரே சென்னைதான். ரெட் ஹில்ஸில் இவ அப்பாவுக்கு கல் குவாரியும் கிரானைட் தொழிற்சாலையும் இருக்கு. பெரிய எக்ஸ்போர்ட் புள்ளி. MBA படிக்கிறப்ப அறிமுகமாச்சு. என் புறக்கணிப்பு வாழ்க்கை, வளர்ப்பு, சூழல் இவற்றை மீறிய என் இயல்பான அறிவின் மேல் காதல் கொண்டாள். அவளுடைய அபரிமிதமான செல்வம் கூட அவளை இப்படி ஒரு முடிவை எடுக்க சொல்லி இருக்கலாம். பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் வில்லன்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது என்னை பொறுத்தவரையில் தவறான தகவல். அகல்யாவோட அப்பா எந்த எதிர்ப்பும் சொல்லாம சம்மதித்தார். அவசர அவசரமாய் கல்யாணம். முன்கூட்டியே உங்களை எல்லாம் வரவழைச்சு உங்க முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அகல்யா சொன்னாள். எனக்கு தான் ஏனோ அது பிடிக்கல என்றான். ஏன் பிடிக்கவில்லை என்ற கேள்வி கல்யாணராமன் வாயில் நினைவரை வந்துவிட்டது. சரையு பார்வையால் அடக்கிவிட்டாள். பிடிக்கலங்கிறான் பாரு என்றார் கல்யாணராமன். அவன் இன்னும் தன்னை முழுசா வெளிப்படுத்தலே, அரைகுறையா புரிஞ்சுக்கிட்டு வெடிச்சிடாதீங்க என்றாள் சரையு. இப்படி ஒவ்வொருத்தரா சிறகு முளைச்சு பறந்து போயிட்டா காப்பகத்தின் எதிர்காலம் என்னாகும்? உங்களுக்கு வேணாம். இப்படி ஒரு காப்பகம் வரும்னோ, புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகள் இங்கே நல்லா வரும்னோ நினைச்சிருப்பீங்களா? கல்யாணராமன் பதில் சொல்லவில்லை. எத்தனையோ நிறுவனங்கள் மாதிரி லாபம் சம்பாதிக்கவா நீங்க அயோத்தியை நடத்துறீங்க? இல்ல, நாங்க 4 பேரும் சொத்தை எல்லாம் வித்துதான் இந்த காப்பகத்தை ஆரம்பிச்சோம்னு உனக்கு தெரியும். அப்புறம் ஏன் இந்த தடுமாற்றம்? ரொம்ப கூர்மையா கேட்கிறேன்னு வருத்தப்படக்கூடாது. நிஜமாகவே நிராகரிப்பு குழந்தைகள் மீது முழு அக்கறை இருந்தா உங்களுக்கு இந்த தடுமாற்றம் வந்திருக்காது. ஆனா உங்களுக்கு காப்பக குழந்தைகளையும் மீறி இது நான் உருவாக்கின காப்பகம் என்ற நினைப்பு இருக்கு. அதுதான் உங்களை அலக்கழிக்குது. இரக்கமும் கருணையும் பாராட்டுதலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும். தங்கியிருந்த 2 நாட்களிலும் சுமந்திரன் வாடகை காரின் ஏற்பாடு செய்து பிள்ளைகளுடன் சினிமா, ஏற்காடு என்று சுற்றினான். அவர்கள் இருவரும் கிளம்புவதற்கு முன்னால் பெரிய அளவில் விருந்து ஏற்பாடானது. தனி சமயக்குளம், தனி பரிசாரகர் என தசரதன் தான் முழு செலவையும் ஏற்றுக்கொண்டார். இந்த நால்வரின் உழைப்பினால்தான் காப்பகத்தின் ஒவ்வொரு செங்கலும் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஏன் நான் உங்களை எல்லாம் கல்யாணத்திற்கு கூப்பிடலேன்னு நீங்க கேட்கவே இல்லை என்றான் சுமன். விருந்து முடிந்து குழந்தைகளும் தன்னார்வ பணியாளர்களும் கலைந்து சென்று விட்டனர். இவர்கள் நால்வர் மட்டும்தான் எஞ்சியிருந்தனர். சொல்லு என்றார் கௌதமன். எல்லா விஷயங்களையும் வார்த்தைகளால் புரிய வைக்க முடியாது என்று அவனை அகல்யா தடுத்தாள். பரவாயில்லை அகல்யா, அவன் சொல்லட்டும்,
என்றார் மேகநாதன். ஒரு பெரிய கல்யாண வைபவத்தில் இவங்க எல்லாரும் அயோத்தியின் பிரஜைகள் என்பதை மற்றவர் கவனத்திற்கு கொண்டு வர விரும்பவில்லை. இது எனக்கு நானே கேட்டுக்கொள்ளும் சுய ஆத்ம பரிசோதனை. இப்படி ஒரு காப்பகம் இல்லாம போயிருந்தா நாங்கள் நடுத்தருவில் தான் வளர்ந்திருப்போம். இப்படி ஒரு நல்ல வாழ்வு அமைந்திருக்காது என்பது நிஜம். ஆனா ஊரில் நடக்கும் திருவிழா பண்டிகைகளின் பொழுது செயலாற்றாத பணத்தின் பொழிவு எங்கள் மீது உணவுப் பொருட்களாகவும் புத்தகங்களாகவும் ஆடைகளாகவும் விழும் பொழுது மீண்டும் அதே பழைய அதிர்வே ஏற்படுகிறது. பிரபலமானவர்கள் இந்த காப்பகத்துக்கு வந்து போட்டோ எடுத்துக் கொள்வதும் நன்கொடை வழங்குவதும் அதை முறைப்படுத்தும் உங்கள் செயல்களிலும் தவறில்லை. ஆனா பெரும் நிலையில் உள்ள எங்களுக்கு அதே அதிர்வுதான் வேண்டும். இந்த அதிர்வுதான் உள்ளே சொல்ல தெரியாமல் உறைந்து போயிருக்க வேண்டும். அதனால்தான் நான் யாரையும் கூப்பிடவில்லை. இதை சொல்லும் பொழுது சுமந்திரன் முழுவதும் தலை குனிந்தபடியே இருந்தான். சரையு அவன் முதுகை தடவி கொடுத்தாள். ஏதோ ஒரு உடைப்பு பீரில அவன் சரையின் தரிவை தாங்க முடியாமல் விசும்பினான். அந்த சங்கமம் அடங்கும் முன்னர் வாசலில் குழப்படியாக கூச்சல் ஒன்று எழுந்தது கேட்டு அனைவரும் வாசல் பக்கம் விரைந்தனர். சபரி வாசலில் நின்று கொண்டு தெருவில் யாரையோ பார்த்து கூவிக்கொண்டிருந்தாள். அவள் கைகளில் 3.5 மாதங்களான பெண் சிசு. அதன் முதுகிலும் பின் மண்டையிலும் படிந்திருந்த வீதி மண்டலை தட்டிவிட்டபடி ஏசி கொண்டிருந்தாள். என்ன சபரிமா என்று கல்யாணராமன் காரணம் கேட்டார். பள்ளிப்படுத்திருக்க வேண்டியதுதானே, இல்ல மருந்து மாத்திரை மொழி கலைச்சிருக்க வேண்டியதுதானே? பொட்டப்புள்ளனா கேவலமா? வளர்க்க முடியலன்னா உள்ள வந்து முறைப்படி கொடுத்துட்டு போயேன், ஏன் வீதியில வீசி எழுந்திட்டு போனோம்? சபரி விழாமல் கூவிக்கொண்டிருந்தாள். பிஞ்சு சிசு அவள் கைகளில் மயங்கி கிடந்தது. கடைவாயில் அம்மாவின் முளைப்பலின் கடைசி தீச்சு. சரியு சபரியிடமிருந்து சிசுவை பெற்றுக் கொண்டாள். முறைப்படியான பதிவிற்கு அரசு அலுவலகத்துக்கு அலைய வேண்டும். என்ன தீட்சணியமான கண்கள், குங்குமச்சிமிழ் போன்ற சின்ன இதழ்கள், கருப்பு ரோஜா, எப்படி வீசி எறிய அந்த தாய்க்கு மனசு வந்தது. ஆரவாரம் அடங்கிய அனைவரும் உள்ளே வந்தனர். சுமனின் மனைவி அகல்யா சிசுவை கைகளில் ஏந்திக் கொண்டாள். நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள். நான் சொல்லிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே தவிர சொல்லிக்காம போக விரும்பல. நான் கொஞ்சம் முன்னால் சொன்னதுதான் ரகு குகன் பரத் இவங்களோட செயல்களுக்கும் காரணமா இருக்கும். ஆனா எனக்கு அப்படி போக இஷ்டம் இல்ல. நாங்க இங்க வந்ததே மைத்திரியை எங்களோட கூட்டிட்டு போகத்தான். இவளுக்கு தனியா ஒரு வீடு கூட அண்ணன் அண்ணியா நாங்கன்னு முடிவு பண்ணினோம். ஆனா இப்படி ஒரு பச்சிளம் சிசுவை பார்த்த உடனே அகல்யா தன் முடிவை மாத்திக்கிட்டா. ஒரு சின்ன இடைவெளி விட்டா ஒரு கணப்பொழுதில் மைத்திரி தவற விட்ட அதிர்ஷ்டம் அனைவரையும் பச்சாதாபப்பட வைத்தது. போறப்ப மைத்திரியோடு இந்த சின்னஞ்சிறு சிசுவையும் கூட்டிட்டு போகலாம்னு சொன்னான் என அவன் முடித்ததும் அனைவரும் பரமாக கரகோஷம் எழுப்பினர். சரையு அகல்யாவை அணைத்துக் கொண்டாள். சரையு நிம்மதி அகல்யா உணர்ந்தாள். புது பாப்பாவுக்கு பேர் வையுங்க என்றார் தசரதன். சீதையின் பெயரெல்லாம் வச்சாச்சு என்றாள் ஊர்மிளா. கௌசல்யா சுமித்திரை எல்லாம் வச்சாச்சு, கைகேயி மந்தரை வேண்டாம் என்றார் கௌதமன். நான் பெயர் வைக்கட்டுமா என்றாள் அகல்யா. அனைவரும் அகல்யாவை பார்த்தனர். அகல்யா அந்த சின்னஞ்சிறு சிசுவை உச்சி முழந்து தாரா என அழைத்தாள். கல்யாணராமன் மெல்ல அங்கிருந்து அகன்றார். ஒரு நொடி பொழுதில் வாழ்வின் அர்த்தம் அவருக்கு புரிந்துவிட்டது. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.